கீர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் வகுப்பு 48.
விடம் நகுலம் ஏவினும் மெய்பாவகனின் மீளும் கடலில் இருள் போவது இவன் கண் கொண்டு குட்டும் முறை. விடம் நகுலம் ஏவினும் மீளாது பாவகனின் மீளும் கடலில் இருள் போவது இவன் கண்.
இதை சொல்ல வர்ற செய்தியை சுருக்கமாக சொல்வது என்றால், இது ரொம்ப சிரமமான ஒரு முறையிலே தான் ஞான நூல் விளங்கு. ஏன் இப்படி சிரமமாக எழுதுகிறார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கு. அதையும் சொல்ல வேண்டும். இன்னும் திருக்குறள் மாதிரி எளிமையாக இதை சொல்லியிருக்க கூடாதா, சொல்லை வசனம் படித்தாலே பொருள் படிக்கிற மாதிரி படிக்கக்கூடாதா என்றால், விளங்குறவனுக்கு மட்டும் விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி எழுதியிருக்கிறார்கள். எல்லாருக்கும் விளங்கினால் இது ஆபத்தாக போயிடும். சில நூல்களை கற்கிற விருப்பம் உள்ளவனுக்கு மட்டும்தான் பாடம் சொல்ல வேண்டும். நான் முன்பு ஒரு தரம் இந்த வகுப்பிலே சொன்னேனோ தெரியவில்லை, தமிழ் வைத்தியம் செய்கின்ற ஒரு கல்லூரி யாழ்ப்பாணத்திலே இருக்கிறது. அந்த கல்லூரியிலே ஒரு முறை பேச கூப்பிட்ட போது நான் அங்கே போய் பேசினேன். அப்பொழுது சில என் கருத்துக்களை சொன்ன பொழுது, அந்த அங்கே பாடம் சொல்லுகிற ஒரு பெரிய வைத்தியர், அவருக்கு ராமசாமி பரியார் இரண்டு பேர், அவருக்கு 90 வயது. நான் அவரை சந்தித்த பொழுது அவர் பிறகு என்னை வந்து சந்தித்தார். அவருக்கு என்னுடைய பேச்சை ஏதோ திருப்தி இருந்திருக்க வேண்டும். என்னை வந்து சந்தித்த பொழுது அவரும் நானும் உரையாடித்தான். நான் பல விஷயங்கள் இந்த தமிழ் வைத்தியம் பற்றி அவரிடம் தெரிவித்தேன். அப்பொழுது நான் அவரிடம் கேட்ட கேள்வி, இந்த நூல்களை விளங்கத்தக்கதாக என்ன, பெரும்பாலும் தமிழ் வைத்திய முறைகள் எல்லாம் பாடல் ரூபமாகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பாடலிலும் பல சொற்களை வெளிப்படைய, உள்ளி என்றால் உள்ளி என்று சொல்ல மாட்டார்கள், அந்த பூடு என்றால் பூடு என்று சொல்ல மாட்டார்கள், அதற்கு வேற ஏதாவது ஒரு பெயர் நுட்ப பெயர் வைப்பார். அது விளங்குறவனுக்கு தான் விளங்க முடியும். அது யாராவது குரு வழியாக கேட்டவன் தான் விளங்குவான். இல்லாவிட்டால் அவன் என்ன செய்வான், இந்த சொல்லுக்கு இதுதான் பொருள் என்று நினைத்து கொண்டு வேறொரு விஷயத்தை வைத்து மறந்தரைத்தானால் அவனும் கெட்டு பேஷண்ட்டும் கெட்டு போகிற நிலைமை வரும். இதை நான் அவரிடம் சொல்லி, ஏன் இப்படி செய்திருக்கிறீர்கள், இது உயிரோடு விளையாடுகிற விளையாட்டு அல்லவா, இதை வெளிப்படையாக பேசி இருக்கலாமே, பாடல்களிலே வெளிப்படையாக என்ன பொருள் என்று சொல்லி இருக்கலாமே என்று நான் கேட்ட பொழுது, அவர் வயதானவர், அவர் சொன்னார் வேண்டுமென்றேதான் அவர்கள் அப்படி செய்திருக்கிறார்கள். இல்லாவிட்டால் என்ன நடக்கும் என்றால், இந்த தொழிலிலே ஆர்வம் இல்லாதவன், ஒரு உயிரை காக்க வேண்டும் என்று விருப்பம் இல்லாதவன், இதை வெறுமனே பொருள் சம்பாதிக்கிற ஒரு தொழிலாக கொண்டு நுழைந்து அதை கெடுத்து விடுவான் என்றபடியால், தக்கவனுக்கு மட்டும்தான் இது தெரிய வேண்டும் என்றுதான் இப்படி குறிப்பு பொருளாலே வைத்திருக்கிறார்கள். உண்மையிலே ஆர்வம் உள்ளவன் நல்ல குருவை தேடி இந்த பொருள் என்ன என்று கண்டுபிடித்தால்தான் இந்த மருந்து அவனுக்கு சித்திக்கும். அதற்காகத்தான் இப்படி இந்த மறைபொருளிலே இதையெல்லாம் பாடியிருக்கிறார்கள் என்று சொன்னார். நான் கேட்டதை எதற்காக என்றால், அப்படி இருந்து பல நூல்கள் அழிந்தே போய்விட்டன. பல பேருக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. அந்த 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 நுட்பங்களை ஏன் செய்யவில்லை என்று கேட்டபொழுதுதான் அவர் பதில் சொன்னார். எல்லாருக்கும் தெரிய வந்தால் இந்த நூலை பொருள் நூலாக பயன்படுத்துவார்களே தவிர இந்த நூலினுடைய மகத்துவம் தெரிந்து பறிக்க மாட்டார்கள் என்பதற்காகத்தான் இப்படி மாறுபட சொல்லுகிற முறைமை ஒன்று தமிழ் நூல்களிலே இருந்திருக்கிறது. அதை கண்டுபிடிக்க வேண்டிய புத்திசாலித்தனம் வேண்டும், அவனுக்கு தான் இந்த மருந்து சித்திக்கும். அதுபோலத்தான் தத்துவ நூல்களையும் இப்படி சிரமமாக படைத்ததற்கு காரணம் என்ன என்று கேட்டால், உண்மையான பசி இருந்தால் அங்கே இங்கே தேடி சரியான பொருளை ஒருவன் கண்டுபிடித்து விடுவான். சின்ன வயதிலே ஏதாவது ஒரு பொருளை, குழந்தைகளாக நாங்கள் இருக்கிற பொழுது ஒரு பொருளை எங்கேயாவது ஒரு மூலையிலே ஒழித்து வைத்துவிட்டு தேடி விளையாடுகிற ஒரு விளையாட்டு இருக்கிறது. சில சோம்பல் பிள்ளைகள் ரெண்டு தரம் தேடி விட்டு பேசாமல் வந்து உட்கார்ந்து விடுவார்கள், கண்டுபிடிக்க முடியாது. கெட்டிக்கார பிள்ளை அங்கே இங்கே தேடி கட்டிலுக்குள்ளே பூந்து அதுக்குள்ளே பூந்து சரியான பொருளை, வைத்த பொருளை கண்டுபிடித்து கொண்டு வந்து விடுவாங்க. அப்படித்தான் இந்த நூல்களுக்குள்ளேயும் போய் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நூலிலே இப்படி பொருள்களை அமைத்திருக்கிறார்கள். இங்கே முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல கூறுகிறார். என்னவென்றால், இந்த கீரி என்று ஒன்று இருக்கிறது. இந்த கீரி பாம்புக்கு எதிரானது. இந்த கீரியை போல ஒரு மாந்திரீகன் அல்லது ஒரு வைத்தியன், கீரி என்ற ஒன்று இருக்கிறது, கீரியை போல கீரிக்கான வீத மந்திரங்களை வைத்துக் கொண்டு அந்த மந்திரங்களை உச்சாரணம் செய்து 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 ஒரு கீரியினுடைய தன்மையை தனக்குள்ளே வரிவித்துக் கொள்வான். இது பழைய காலத்து முறை. இதையெல்லாம் நாங்கள் தொலைத்து விட்டோம். இதை செய்து காட்ட ஆட்கள் இல்லை, நம்ப ஆட்கள் இல்லை. பலகாலமாக கீரிக்கான ஒரு பீஜ மந்திரம் இருக்கும். அந்த மந்திரத்தை சொல்லி 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 கொண்டு வர இவனுக்குள்ளேயே ஒரு கீரியினுடைய ஒரு சக்தி தோன்றுமா. அந்த சக்தியோடு பாம்பு கடித்த ஒருவனை அவன் பார்த்தால் விஷம் இறக்கிவிடும் என்கிறான். இது ரொம்ப நுட்பமான விஷயம். இது அதே போல கருடனை தியானித்து 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 கருட பார்வை பார்த்தாலும் விஷம் இறங்கிவிடும் என்கிறார். ராமாயணத்திலே கருடன் வந்து பார்க்க விஷம் இறங்கின தனிய பகுதி ஒன்று இருக்கிறது. இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், அப்போ இதுல இவர் இவர் இந்த 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 உமையை சொல்ல வந்தது என்னவென்றால், கீரி வந்து நேரா பார்த்தாலும் விஷம் இறங்காது. பாம்பு கடித்தவனை கீரி வந்து பார்த்தால் விஷம் இறங்காது. ஆனால் கீரியை உபாசனை செய்து பாவனை பெற்று சித்தி பெற்ற ஒருவன் பார்த்தால் விஷம் இறங்கிவிடும். அதுபோலத்தான் திருவருள் நேரே கூடினாலும் இந்த மலத்தினுடைய தன்மை கெடாது. திருவருளினுடைய தன்மை கொண்டவனாகிய உள்வாங்கியவனாகிய குரு வந்து பார்த்தால் ஒரு ஆன்மா மலத்திலே இருந்து விடுதலை பெறும் என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த உவமையை எடுத்துக்கொண்டு சொல்ல வருகிறார். இனி படியுங்கள், அது விளங்கும்.
பதவுரை. விடம், அதாவது ஒருவன் விஷம் தீண்ட பெற்றால் அந்த விடமானது நகுலம் மேவினும் மீளாது, கீரி நேரே வந்து நிற்பினும் நீங்காது, பாவகனின் மீளும், கீரியாக தன்னை பாவிக்கும் மாந்திரிகனால் நீங்கும்.
அதாவது மாந்திரிகன் பாவனை செய்கிற மாந்திரிகன் பார்த்தால் ஆனால் விஷம் இறங்கிவிடும் என்கிறார்.
கடலில் இந்த முறைமை போல, அதாவது திருவருளானது நேரே நின்றும் மலங்களை போக்காது, தான் அதிஷ்டித்தற்கு ஒரு குருவடிவை கொண்டு பார்வையாலும் பாவனையாலும் ஆணவத்தை நீக்கும்.
திருவருள் எங்களை சூழவே நிற்கிறது என்பதுதான் நாங்கள் முதல் அதிகாரத்திலே படித்த செய்தி. அப்படியானால் அந்த திருவருளாலே மலம் நீங்காதா என்றால் நீங்காது. அது குருவாக வந்து நீக்குகிற பொழுதுதான் மலம் நீங்கும். அதுக்கு என்னையா ஒரு நமக்கு விளக்கம், குருவே திருவருளே நிற்கிறது நீங்கவில்லை, பிறகு குருவாக வருகிறது நீ போறது நீங்கும் என்கிறீர்களே, அது எப்படி என்றால் தான் அதற்குத்தான் இப்போமை சொல்லுகிறார். கீரி பார்த்தாலும் விஷம் இறங்காது, கீரியை பாவனை பண்ணிய ஒருவன் ஒரு மந்திரிகன் பார்த்தானால் விஷம் இறங்கும். அதுபோலத்தான் இது என்பதை விளங்கப்படுத்துகிறார். இதிலே ஒரு நுட்பமான விஷயம் சொல்ல போகிறார். குறிப்பிலே நாங்கள் இதை படித்துக்கொண்டு மேலே பார்ப்போம்.
இருள் போவது இவன் கண், மலத்தை நீக்குவது குருவினுடைய கண்.
குருவினுடைய கண் தான் மலத்தை நீக்கும் என்று சொல்லி அந்த குரலுக்கு விளக்கம் முடிக்கிறார். இனி உரை குறிப்பு சொல்ல போகிறார்.
உரை குறிப்பு.
இங்கே சொல்ல வந்தது நயன தீட்சை. உங்களுக்கு தலைப்பிலே ஞாபகம் இருக்கும், இவன் கண் என்று சொன்னது குருவானவர் நீக்குவார். அது எப்படிப்பட்டது என்றால், பாவனை செய்து பழகிய ஒரு மாந்திரிகன் தன் பார்வையாலே கீரி போல தன்னை பாவித்துக் கொண்டு பார்க்கிற பார்வையினாலே விஷத்தை இறக்குவது போல குருவானவர் தன் கண்மூலம், நயனது கண்மூலம் என்றால் நயனது தீட்சை மூலம் இந்த ஆன்மாவினுடைய மலபந்தத்தை நீக்குவார் என்பதை சொல்ல வருகிறார். திருப்பி படியுங்கள்.
நயன தீட்சையிலே குரு சிஷ்யனுடைய சரீரம் முழுவதையும் பார்த்து அவனை சிவஸ்வரூபமாக
தன்னுடைய கண் பார்வையினாலே அவனை சிவஸ்வரூபமாக பாவிக்க, எப்படி கீரியாக பார்த்து கீரியினுடைய பார்வையை தோற்றத்தை அந்த அந்த வடிவத்திலே கொண்டு வந்தோன்னே கீரியோடு நிற்க முடியாமல் விஷம் விலகி போவது போல, இறைவன் இவனை தன் பார்வையினாலே சிவஸ்வரூபமாக்கி பார்க்க சிவஸ்வரூபத்திலே மலம் நிற்க முடியாது, அந்த மலம் தானாக கலண்டு போய்விடும். அதைத்தான் சொல்லுகிறார்.
நயன தீட்சையிலே குரு சிஷ்யனுடைய சரீரம் முழுவதையும் பார்த்து அவனை சிவஸ்வரூபமாக பாவிப்பன். கீரியானது ஆதி பௌதிக நகுலம், ஆதி தெய்வீக நகுலம், ஆத்தியான்மிக நகுலம் என மூன்று வகைப்படும்.
ஆத்தியான்மிகம் என்றால் ஆதி ஆன்மீக பௌதம், அதைத்தான் ஆன்மீக நகுலம். நகுலத்தை கீரியை மூன்று வகையாக, இந்த செய்திகள் எல்லாம் மிக அருமையான செய்திகள், புதிய செய்திகள். கீரி என்கின்ற ஒன்றுதான் நமக்கு தெரிந்தது. கீரியை மூன்று விதமாக பிரித்து சொல்கிறார்கள். கீரி பௌதீக கீரி என்று ஒன்று இருக்கிறது. அடுத்தது என்ன, இரண்டாவது
ஆதி ஆதி பௌதிக நகுலம், ஆதி தெய்வீக நகுலம்,
தெய்வீக கீரி. நகுலம் என்பது கீரி, தெய்வீக கீரி. மூன்றாவது ஆதி ஆன்மீக நகுலம் என்று மூன்று இருக்கிறது என்று உரையாசிரியர் விளக்கப்படுத்துகிறார். அது இப்ப அவர் இன்னும் மேலே சொல்ல போறார். படியுங்க.
இங்க ஒரு மேற்கோள் கொடுத்திருக்காருங்க, இது வந்து திராவிட மாபாடியத்தில் உள்ள கருட பாவனைப்படி எழுதப்பட்டது அப்படிங்கிறது.
இந்த செய்தி, இந்த உரையை திராவிட மாபாடியம் என்று உங்களுக்கு தெரியும். திராவிட மாபாடியம் இந்த திராவிட காரியம் என்ற பிரச்சனை என்று நினைச்சு விடாதீர்கள். அதாவது சிவஞான போதம் என்ற நூல் வடமொழியிலே இருந்ததாக சொல்கிறார்கள். அதாவது கல்லாள மரத்துக்கு கீழே இருந்து அந்த ரிஷிகளுக்கு சிவபெருமான் உபதேசித்த நூல் சிவஞான போதம். அது வடமொழியிலே ஆக்கப்பட்ட போதம். அந்த நூலைத்தான் தமிழ் மொழியிலே நம்முடைய மிகண்டதேவர் ஆக்கினார். அதனாலே இந்த நூலுக்கு திராவிட மாபாடியம் என்று பெயர். திராவிட மாபாடியம் என்கிற பொழுது திராவிட நூல், பிறகு அதற்கு மாபாடியம் செய்தார் சிவஞான மாமுனிவர் என்கின்ற. மாபாடியம் என்பது மாபாஷ்யம் என்ற தமிழ் வடமொழி சொல்லிலே இருந்து வந்த அப்படியே எழுதின சொல் மாபாடியம். அதாவது விளக்கங்களை விரிவு விரிவாக எழுதி கொண்டு போவது. உங்களுக்கு தெரியும், சட்டத்துறையிலே ஒரு கோட்டிலே குற்றவாளி என்று தீர்த்தால் அடுத்த கோட்டிலே சுற்றவாளி என்று தீர்த்து விடுகிறார்கள். எப்படி என்றால் வியாக்கியானம் விரிவாக்கப்பட்டது. முதல் கோட்டிலே சொன்ன வியாக்கியானம் போதாதபடியால் குற்றவாளியாக கருதப்பட்டான். இரண்டாவது கோட்டிலே அவன் வியாக்கியானத்தை விரித்து சொன்னோடனே அவன் சுற்றவாளி ஆகிவிடுகிறான். ஆகவே அவரவர் ஆற்றலுக்கேற்ப வியாக்கியானத்தை விரித்து கொண்டு போகலாம். இந்த சைவ சித்தாந்தத்துக்கு வந்த வியாக்கியானங்களுக்குள்ளே மிகப்பெரிய வியாக்கியானம், வந்த நூல்களுக்குள்ளே பெரிய நூலாக கருதப்படுவது, முதல் நூலாக கருதப்படுவது மெய்கண்டதேவர் எழுதிய சிவஞான போதம். அந்த சிவஞான போதத்துக்கு சிவஞான மாமுனிவர் என்கின்ற ஒரு பெரும் அறிஞர், நான் முன்பு சொல்லியிருக்கிறேன், என்னுடைய ஆசிரியர் சொல்லுவார், தமிழர்களுக்குள்ளே இருந்த அறிஞர்களுக்குள்ளே மிகப்பெரியவர்கள் ரெண்டு பேர், ஒருவர் சிவஞான மாமுனிவர், மற்றவர் பரிமளழகர் என்று அவர் சொல்லுவார். அவர் சொன்னார் என்றால் அதை அப்படியே நாம் உள்வாங்கிக் கொள்ளலாம். அவ்வளவு பெரிய அறிஞர் அவர். அவர் மாபாடியம் செய்திருக்கிறார். அதிலே பல நுட்பமான விஷயங்களை எல்லாம் விளங்கப்படுத்தி இருக்கிறார் என்பது பற்றி நான் முன்பும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதைத்தான் இங்கே திராவிட மாபாடியம் என்கின்றார்.
கீரியானது ஆதி பௌதிக நகுலம், ஆதி தெய்வீக நகுலம், ஆத்தியான்மிக நகுலம் என மூன்று வகைப்படும். அவற்றுள் உலகத்தில் காணப்படும் கீரி ஆதி பௌதிக நகுலம்.
பௌதீக பொருள்களாலே ஆக்கப்பட்ட கீரி. கீரி ஒரே கீரியிலே மூன்று வகையான கீரி சொல்ல போகிறார். ஒன்று ஆதி பௌதீக நகுலம், இந்த உலகத்திலே நம் காட்சிக்கு தெரிகிறதாகிய கீரி என்கிறது ஒன்று இருக்கிறது, அது ஒரு வகை கீரி.
அதற்கு அதிதெய்வமாய் மாந்திரீகன் அதுபோல வைத்து தியானம் செய்து கணிக்கப்படும் மந்திரம் ஆதி தெய்வீக நகுலம்.
இதெல்லாம் நாம் உலகத்திற்கு சொல்ல வேண்டிய அல்லது உலகத்திற்கு கொடுக்க வேண்டியது. கொடுப்பதிலே என்ன சிக்கல் என்றால், இதை அனுபவபூர்வமாக செய்து காட்டுகிற ஆட்கள் எங்களிடம் இல்லாமல் போய்விட்டார். நாங்கள் எல்லாவற்றிலும் சுலபமான வழி தேடி தேடி, திடீர் இட்டலி திடீர் தோசை போட, திடீர் படிப்பையும் தேடி தேடி ஆழக்கல்வியை நாம் தொலைத்து விட்டோம். அதனாலே இத்தகைய விடங்களை அனுபவமாக சொன்னால்தான் உலகம் ஏற்கும். இப்படி சொன்னால் நாம் வரும் வார்த்தையிலே பார்த்தால் போகும் என்று ஒருவன் கண்ணாலே பார்த்து விஷமுறைக்கு காட்ட வேண்டும். அப்படி ஊர் ஊருக்கு பல பேர் இருந்திருக்கிறார்கள். பிறகு இதை நம்பிக்கை இல்லாமலும் விஞ்ஞானத்தின் மேல் கொண்ட மோகத்தினால் இவையெல்லாம் பொய் என்ற பிரச்சாரத்தாலும் இவற்றையெல்லாம் தொலைத்து விட்டு நிற்கிறோம். இந்த இரண்டாவது வகை கீரி என்னவென்றால், எந்த ஒரு பொருளுக்கும் அதனுடைய அதிதெய்வம் என்று ஒன்று இருக்கும் என்பது நம்முடைய நம்பிக்கை. எந்த ஒரு பொருளுக்கும் அதை அந்த பொருளை காப்பதாகிய அதிதெய்வம் என்ற ஒன்று இருக்கும். நான் முன்பு இதே சைவப்பெரியார் சொன்ன கதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். என்னுடைய குருநாதர் இலக்கணவித்தவர் ஒரு முறை சைவப்பெரியது புதிதாக வந்தவர்களுக்காக சொல்லி உங்களுக்கு சொன்னது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. ஒரு முறை சைவப்பெரியாரை சந்திக்க போயிருக்கிறார். அவர் இவரை விட வயதிலே ரொம்ப உயர்ந்தவர். அவருடைய வீட்டுக்குள்ளே அனுமதித்திருக்கிறார்கள். இவர் போயிருக்கிறார், உட்காரும் என்று சொல்லியிருக்கிறார், உட்கார்ந்திருக்கிறார். வந்த காரியம் என்ன என்று கேட்டிருக்கிறார். கேட்டவுடனே இவர் வழக்கம் போல நாம் சொல்லுவது போல சும்மா வந்தேன் என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு பிறகு சைவ பெரியார் பேசவே இல்லையா, அப்படியே உட்கார்ந்திருந்தாராம். தானும் உட்கார்ந்து விட்டு எழும்பி வந்ததுதான் வேலை, தனக்கு அவமரியாதையாக போய்விட்டது என்றார். அதனாலே அடுத்த முறை போகிற பொழுது இவரிடம் ஏதாவது கேள்வி கேட்க வேண்டும் என்று ஒரு கேள்வியை தேர்ந்தெடுத்து கொண்டு போனாராம். அடுத்த முறை போன போதும் அதே கேள்வி, வந்த காரியம் என்ன என்று கேட்டாராம். இவர் எனக்கு ஒரு ஐயம் என்ற, என்ன ஐயம் சொல்லும் என்ற உடனே, இந்த சந்திரனிலே போய் இறங்கி விட்டார்கள் என்று, மனிதர்கள் போய் இறங்கி விட்டார்கள் என்று, அது அந்த காலத்திலே அப்பதான் அது நடந்தது, இறங்கி விட்டார்கள் என்று சொல்லுகிறார்களே, சந்திரன் சிவனுடைய தலையிலே இருக்கிறதாக அல்லவா நம்முடைய நூல்கள் சொல்லுகிறது, அப்படியானால் இவர்கள் சிவனுடைய தலையிலே போய் இறங்கி விட்டார்களா என்று கேள்வியை கேட்டாராம். அதற்கு சைவப்பெரியார் சிரித்து விட்டு சொன்ன பதில், கேள்வி சரிதான், ஆனால் அதை விளங்குகிற முறைதான் விளை. என்ன எப்படி அதை பார்க்க வேண்டும் என்றால், சிவனுடைய தலையிலே இருக்கிற சந்திரனாக நாம் சொல்வது சந்திரன்களினுடைய அதிதெய்வமாக இருக்கிற சந்திரன். சந்திரன்கள் பல உண்டு, எல்லா சந்திரன்களையும் இயக்குவதற்கான ஒரு அதிதெய்வமாக சந்திரன் இருக்கிறது. அது பௌதீக சந்திரன் இல்லை, தெய்வீக சந்திரன். அதுதான் இங்க நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிற விஷயம். இந்த பௌதீக சந்திரன்களை இயக்குவதற்கான ஒரு அதிதெய்வம் இருக்கிறது. அந்த அந்த சந்திரன் தான் சிவனுடைய தலையிலே இருப்பதாக புராணங்கள் சொல்லுகிறதே தவிர, இந்த சந்திரன்கள் அல்ல. நாம் போய் இறங்கி இருப்பது எத்தனையோ சந்திரன்களிலே ஒரு சந்திரன், பௌதீக சந்திரன்ல ஒன்றிலே இறங்கிவிட்டு சிவனுடைய தலையிலே இறங்கிவிட்டதாக நினைப்பது தவறு என்று விடை சொன்னாராம். அது இந்த விஷயம் விளங்கினபடியால் தான் அவருக்கு சொல்ல முடிந்தது. ஆகவே எந்த ஒரு பொருளும் நிலைத்து நிற்க வேண்டுமானால் அதை காக்கிற ஒரு அதிதெய்வம் வேண்டும். அந்த அதிதெய்வத்தை அதிர்ஷ்டிக்கிற ஒரு மந்திரம் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப நுட்பமான விஷயங்கள். நம்முடைய சமயத்திலே பல பேர் சொல்லி இருக்கிறார்கள். நான் முன்பும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், தமிழ் வைத்தியர்கள் ஒரு மருந்தெடு செய்ய வேண்டும், அதற்கு ஒரு மரத்தினுடைய வேர் தேவை என்றால் அதற்கு முறை சொல்லி இருக்கிறார்களாம். எப்படி என்றால், முதல் நாள் சாயந்தர நேரத்திலே போய் அந்த மரத்துக்கு முன்னாலே நின்று அந்த மரத்தினுடைய அதிதெய்வத்தை தியானித்து, எனக்கு உலக நன்மைக்காக இந்த மரத்திலே இருந்து ஒரு துண்டு வேர் தேவை, அதை எடுக்க எனக்கு அனுமதிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணுவார்களாம். மாலையிலே இருந்து ரொம்ப நேரம் பிரார்த்தனை பண்ணி காலையிலே தான் அந்த வேரை மரத்தை கொல்லாத வகையிலே ஒரு துண்டு எடுப்பார்களாம். இந்த இதற்கெல்லாம் இப்ப மினக்கடை யாருக்கு நேரம், இழுத்து புடுங்கி எறிய வேண்டியதுதான். ஆகவே அந்த வேர் பயன் செய்யாது. அந்த அதிதெய்வத்தினுடைய அருள் கிட்டாத பட்சத்திலே அந்த வேர்களினாலே பயன் இருக்காது. ஆகவே அதிதெய்வம் என்ற ஒன்று இருக்கிறது, அதை அதிர்த்திக்கிற மந்திரம் என்ற ஒன்று இருக்கிறது. அந்த மந்திரத்தையும் நகுலம் என்றுதான் சொல்வார். நாம் கண்ணாலே பார்க்கிற கீரி எப்படிப்பட்ட கீரியோ அப்படி அதை அதிர்த்திக்கிற மந்திர ரூபமாக இருக்கக்கூடியதான அதற்கு தெய்வீக நகுலம் என்று பெயரா. இதை விட இன்னொரு கீரி இருக்கிறது என்கிறார். கீரிக்குள்ளே கீரி வாசியுங்கள்.
அவற்றுள் உலகத்தில் காணப்படும் கீரி ஆதி பௌதிக நகுலம், அதற்கு அதிதெய்வமாய் மாந்திரீகன் அதுபோல வைத்து தியானம் செய்து கணிக்கப்படும் மந்திரம் ஆதி தெய்வீக நகுலம். அந்த மந்திரத்தின் இடமாக நின்று மாந்திரீகனுக்கு பயன் கொடுப்பதாகிய சிவசக்தி ஆத்தியான்மிக நகுலம்.
மந்திரத்துக்கு அதாவது ஒரு பொருள், அந்த பொருளுக்கான ஒரு அதிதெய்வம், அந்த தெய்வத்தை அதிர்ஷ்டிக்கிறதாகிய ஒரு மந்திரம், அது அந்த அந்த அதைத்தான் நாங்கள் தெய்வீக நகுலம் என்று சொன்னோம், ஆதி தெய்வீக நகுலம் என்று. மந்திரத்துக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குமா? வெறும் சொற்களுக்கு ஒரு சக்தி வருமா? மந்திரத்தை சொன்ன உடனே அது வேலை செய்கிறது என்றால் மாப்பையனால் அந்த எழுத்துகளுக்கு அச்சரகள் இல்லை, அந்த எழுத்துகளுக்குள்ளே சிவனுடைய அருட்சக்தி நின்று வேலை செய்யும். கவனித்து பாருங்கள், வெளியிலே ஒரு கீரி, அந்த கீரியினுடைய அதிதெய்வம் அதை அதிர்ஷ்டிக்கிற மந்திரம், பிறகு அந்த மந்திரத்துக்குள்ளே நின்று அதை இயக்குவதாகிய திருவருட் சக்தி, அதற்கும் ஒரு கீரி என்றுதான் பெயர். அதுதான் ஆதி ஆத்மீக நகுலம் என்று பெயர். அப்போ மொத்தம் கீரியிலே மூன்று வகை கீரிகள் இருக்கின்றன. கீரியிலே மட்டுமில்லை, எல்லாவற்றிலும் இந்த மூ வகை உண்டு. இப்ப நான் என்று சொல்லுகிற பொழுது எல்லா பொருள்களுக்கும் ஒன்று புற வடிவு இருக்கும், அதை அதிர்ஷ்டிக்கிற ஒரு அதிதெய்வம் இருக்கும், அந்த அதிதெய்வத்துக்கு அருள் செய்வதாகிய திருவருள் இருக்கும். இந்த மூன்றையும் வைத்துக் கொண்டுதான் இங்கே சொல்லுகிறார்கள். இந்த நேர்கீரி வந்து இருக்கிறதே அந்த ஆதி பௌதீக கீரி வந்து பார்த்துட்டு அது சும்மா பார்த்துட்டு போகலாம், அவ்வளவுதான். இப்ப நான் இங்க நம்ம நாங்கள் மற்றவர்களை பார்க்கிறோம், நாம் பார்க்கிற பார்வை தீர்ச்சையாகாது. அது குரு வந்து பார்க்கிற பொழுது அந்த அங்கே நாங்கள் சொன்னதாகிய அந்த தன்மை, அதாவது பார்வையிலேயே அந்த தன்மை தீர்ச்சை செய்யும். எப்படி மாந்திரீகன் அந்த மந்திரத்தை, அது சும்மா வராது, அது மாந்திரீகன் அந்த மந்திரத்தை சொன்னோடனே வரும் என்று நினைக்காதீர்கள், அது வர அது கீழே சொல்ல போகிறார். அந்த மந்திரத்தை திரும்ப 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 காலம் இல்லாமல் உச்சரித்து கொண்டு பிரகாடம் உச்சரித்து கொண்டிருக்க ஒரு சந்தர்ப்பத்திலே அது டக்கண்டு சித்திக்கும். அந்த நூல் அறுபது போல பலகாலம் சொல்லிக்கொண்டு வர அது எவ்வளவு காலம் என்பது அது சொல்லுகிற முறைமையிலே இருக்கிறது, சொல்லுகிறவனுடைய ஆன்ம பலத்திலே இருக்கிறது, சொல்லுகிற ஈடுபாட்டிலே இருக்கிறது, இதெல்லாம் இருக்கவன். அவர் சொன்னார், நானும் சொன்னேன், எனக்கு சித்திக்கவில்லை என்றால் நீ அதுக்கு தகுதியானவன் இல்லை என்று அர்த்தம். இதையெல்லாம் நினைத்து நினைத்து சித்திக்க ஒரு இடத்திலே நூல் அறும். அதுபோல அப்படி சித்திக்கிறவனுக்கு தான் இந்த பாவனையாலே பயன்பறையும். எல்லாரும் இந்த மந்திரத்தை சொன்னால் பார்த்தால் ஒன்றும் புரியாது, பாம்பு கண்ணிலேயே கொத்தி விட்டு போயிடும். ஆகவே அவன் பார்க்கிற பார்வை கீரி பார்வையாக வர வேணுமானால் அந்த மந்திரம் அவனுக்கு சித்திக்க வேண்டும். அந்த அப்படி சித்தித்து அவன் கருட பாவனை அல்லது கீரி நகுல பாவனை எடுத்து விட்டானால் பாம்பு கடித்தவனம் இருந்து விஷம் இறங்குகிறான். அதை கொஞ்சம் படியுங்க.
இவற்றுள் ஆதி போதிய நகுலத்தை கொண்டு விஷத்தை தீர்த்தல் இயலாது. மாந்திரீகன் ஆதி தெய்வீக,
நான் சும்மா என்னுடைய அபிப்பிராயத்தின்படி இந்த மூன்று பௌதிகம் பற்றி சொன்ன விளக்கத்தை திருப்பி ஒரு தரம் வாசித்துக் கொண்டு வருவது நல்லது. அதை ஒரு தரம் வாசி.
அவற்று கீரியானது ஆதி பௌதிக நகுலம், ஆதி தெய்வீக நகுலம், ஆத்தியான்மிக நகுலம் என மூன்று வகைப்படும். அவற்றுள் உலகத்தில் காணப்படும் கீரி ஆதி பௌதிக நகுலம், அதற்கு அதிதெய்வமாய் மாந்திரீகன் அதுபோல வைத்து தியானம் செய்து கணிக்கப்படும் மந்திரம் ஆதி தெய்வீக நகுலம். அந்த மந்திரத்தின் இடமாக நின்று மாந்திரீகனுக்கு பயன் கொடுப்பதாகிய சிவசக்தி ஆத்தியான்மிக நகுலம்.
இவ்வளவும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆதி ஆன்மீக நகுலம் என்பது மந்திரத்துக்குள் நின்று இயங்குவதாகிய சிவசக்தி.
இவற்றுள் ஆதி பௌதிக நகுலத்தை கொண்டு விஷத்தை தீர்த்தல் இயலாது. மாந்திரீகன் ஆதி தெய்வீகமாகிய நகுல மந்திரத்தை ஒவ்வொரு நாளும் உச்சரித்து வந்த பழக்கத்தினாலே அந்த மந்திர ரூபமே தானாக பாவனை செய்து தன் அறிவை அதன் வசப்படுத்தி நிற்றல் நகுல பாவனை எனப்படும்.
இதெல்லாம் ஒரு நாலஞ்சு வரியிலே இதை வாசித்து விட்டீர்கள். இது பெரிய விஷயம். அது இந்த நாம வாசித்த வாசிப்புக்கும் இந்த விஷயத்துக்கும் இடையில இருக்கிற தூரத்தை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். ஏன்னா அதை வாசிங்க திருப்பி.
இவற்றுள் ஆதி போதிய நகுலத்தை கொண்டு விஷத்தை தீர்த்தல் இயலாது. மாந்திரீகன் ஆதி தெய்வீகமாகிய நகுல மந்திரத்தை ஒவ்வொரு நாளும் உச்சரித்து வந்த பழக்கத்தினாலே அந்த மந்திர ரூபமே தானாக பாவனை செய்து தன் அறிவை அதன் வசப்படுத்தி நிற்றல் நகுல பாவனை எனப்படும்.
மந்திரத்தை திரும்ப 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 சொல்லிக் கொண்டு வர 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 அந்த மந்திர ரூபம் அவனிலேயே ஏற்பட்டுவிடும் என்கிறார். அப்படி ஏற்பட்டு விட்டால் தான் இந்த மந்திர பாவனையினாலே அவன் அந்த விஷயத்தை இறக்க முடியும். அதை இதோட ஒத்து சொல்ல போகிறான். படியுங்கள்.
அவன் அந்த பாவனையாய் நின்று அம்மந்திரத்தின் கண்கொண்டு பார்க்க அந்த பார்வையானது மந்திரத்தில் பதிந்த சக்தியினால் விஷத்தை தீர்க்கும்.
அவன் அந்த பாவனை வந்து அந்த நகுல தெய்வீக நகுல அந்த சக்தி அவன் பெற்ற பிறகு அப்படி பார்க்கிற பொழுது அந்த பார்வைக்குள்ளே இருக்கிற திருவருள் சக்தி, ஏனென்றால் அந்த மந்திரம் என்று ஒன்று இருக்கிறது, மந்திரத்துக்குள்ளே திருவருள் சக்தி இருக்கிறது. மந்திரத்தை சொல்லி 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 பயிற்சியாக வர 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 அந்த மந்திர ரூபத்தை அவன் பெறுவான். மந்திர ரூபத்தை பெற்று அவன் பார்க்கிற பொழுது அதற்குள்ளே இருந்து திருவருள் சக்தி அந்த பாம்பு விஷத்தை இறக்கும். இதுதான் அந்த ரகசிய நுட்பம். இது போலத்தான் திருச்சியிலேயும் நடக்க போகிறது என்று சொல்ல போகிறான்.
அவன் அந்த பாவனையாய் நின்று அம்மந்திரத்தின் கண் கொண்டு பார்க்க அந்த பார்வையானது மந்திரத்தில் பதிந்த சக்தியினால் விஷத்தை தீர்க்கும். அதுபோல ஆச்சாரியன் பஞ்சாட்சர ஜப பயிற்சியினாலும் தன்னை சிவமாக பாவித்து தன்னை சிவவசப்படுத்தியதனாலும் அவனுடைய பார்வையில் இருக்கும் மந்திர சக்தியினால் சிஷ்யனில் உள்ள விஷமாகிய ஆணவ வலி தடைப்படும்.
இதுதான் நமக்கு தேவையான விஷயம். பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்வதென்பது ஓனம் சிவாய என்று உட்கார்வது இல்லை, அதை திரும்ப திரும்ப சொல்லி உருப்போட வேண்டும். திரும்ப திரும்ப சொல்லி உருப்போட்டு 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 பயிற்சியிலே வர நாமே மந்திரமாக ஆகுவோம். அதுதான் இது இதுல இது திரும்ப காலம் இதுக்காக மெனக்கட ஆனா மெனக்கட்டால் பரவாயில்லை, கிடைச்சு சித்து கிடைக்காத சித்தெல்லாம் கிடைத்து விடும். அதுதான் அதுல இருக்கிற நுட்பம். மந்திரங்களை சொல்லுகிற பொழுது வாயாலே சொல்வதுதான் எங்களுடைய பழக்கம். ஒரு சில நேரத்திலே மனமும் சேர்ந்து சொல்லும், இன்னும் சில நேரத்திலே ஆன்மாவும் அதிலே பொருந்தும். ஆன்மாவும் பொருந்தினால் ஆன்மா மந்திர ரூபம் பெற்றுவிடும். இப்போ வாயாலே சொல்லுகிற பொழுது அதிலே பெரிய பயன் ஒன்றும் இல்லை, அதுதான் பௌதீகம். அதை நாங்கள் பிறகு மனதாலே சொல்லுகிற பொழுது மந்திரத்தினுடைய சக்தி கூடுகிறது. அதற்கு மேலே ஆன்மாவே அந்த மந்திரத்திலே பொருந்தி அதை சொல்ல வேண்டும். சொல்லுகிற பொழுது என்னவென்றால் ஆன்மா அந்த மந்திர ரூபம் பெற்றுவிடும். நமசிவாயம் என்பது என்னவென்றால் சிவரூபம். நமசிவாயம் என்பது சிவரூபம். அது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்றார். நாதன் நாமம் அதாவது சிவனுடைய வடிவம் தான் நமசிவாயம். நாங்கள் சொல்லுகிற பொழுது எழுத்து சொல்றோம், அஞ்சு எழுத்து சொல்றோம். அது பயிற்சியாகி பயிற்சியாகி சொல்ல 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 அந்த சிவ ரூபமாக நம்முடைய ஆன்ம ரூபம் மாறிவிடும். அப்போ ஆன்ம ரூபம் மாறிவிட்டால் பிறகு மனம் உடம்பு எல்லாமே சிவரூபம் தான். அப்படி ஒரு ரூபம் கொண்ட குரு பார்க்க சிஷ்யனுடைய மலம் நீங்கும். ஏனென்றால் ஒளிக்கு முன்னாலே இருள் நிற்காது. அதை நான் திரும்ப திரும்ப சொல்லுகிற உண்மைதான். வருகிற சிவரூபம் என்பது ஒளி ரூபம். அந்த ஒளி ரூபத்தை பார்க்க ஆன்மாவுக்குள்ளே இருந்ததாகிய இருள் ரூபமாகிய மலம் நீங்கிவிடும். இதுதான் எனது செய்.
அதுபோல ஆச்சாரியன் பஞ்சாட்சர ஜப பயிற்சியினாலும் தன்னை சிவமாக பாவித்து தன்னை சிவவசப்படுத்தியதனாலும் அவனுடைய பார்வையில் இருக்கும் மந்திர சக்தியினால் சிஷ்யனில் உள்ள விஷமாகிய ஆணவ வலி தடைப்படும்.
இதிலே உங்களிலே சில பேர் மாலையிலே சேர்ந்து எங்களோடு அந்த வழிபாடு செய்கிற பொழுது இந்த நம்ம நமசிவாய பயிற்சி பண்ணுகிறோம். நமசிவாய பயிற்சியிலே எங்களுக்கு இன்றைக்கு ஒரு புது செய்தி கிடைக்கிறது. நமசிவாயத்தை வாயால சொல்லுகிற அதே நேரத்திலே நம்மை நமசிவாய ரூபமாக கற்பனை பண்ணி பண்ணி சொல்ல முடிந்தால் சொல்ல வேண்டும், சொல்ல முடிந்தால் சொல்ல வேண்டும். இது சொல்லி கொண்டு போக ஒரு இடத்திலே நூல் அறும். அப்படி அருகிற பொழுது ஏற்படுகிற இன்பம் பிறகு அந்த முயற்சியை விடாமல் பண்ண செய்யும். இதுக்கு சிற்றின்பம் தான் இதற்கு உவமை. அதை அதிகம் விரித்து சொல்லக்கூடாது, அவரவர் உணர்விலே புரிந்து கொள்ளுங்கள். ஒரு அனுபவம் ஏற்பட்டு விடும் மட்டும்தான் முயற்சி, பிறகு மனம் அந்த அனுபவ முயற்சியிலேயே தொடர்ந்து நிற்கும். அதை திருப்பி 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 அனுபவிக்க முற்படும். அதுபோலத்தான் இந்த மந்திரத்தை முதல் வாயாலே சொல்லி அதை மனது அலைலிங்கத்தையோ என்னத்தையோ தியானம் பண்ணி 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 அது பிறகு நான் அதையே என்று நேத்து கொண்டு போக ஒரு இடத்திலே நூல் அறும். அறுந்து விட்டால் பிறகு அதிலே கிடைக்கிற சுகத்தை அனுபவிக்கிற ஒருவன் பிறகு இந்த மந்திர உச்சாரணத்தையோ பயிற்சியையோ விடு என்றாலும் விடமாட்டான். தொடக்கத்திலே பிடித்து இழுத்து வைத்து உட்கார வைத்து தான் சொல்ல வேண்டும். இதை விடா முடியும் என்று நினைத்து கொண்டுதான் சொல்லுவோம். பயிற்சி செய்ய 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 அதில் ஏற்படுகிற அந்த தன்மை, அதுக்கு பிறகு கிடைக்கிற அந்த அழகிலே பயிற்சி இயல்பாக வந்துவிடும். அப்படி வந்த ஒருவனுக்கு அவனிடம் சிவரூபம் வந்துவிட்டபடியால் அவன் பார்க்கிற பார்வைதான் நயனதீட்சை என்று சொல்லப்படும் என்கிறார்.
ஆதி பௌதிக நகுலத்தால்
அறியாத விஷயங்கள் எத்தனை இருக்கின்றன. இந்த பிறவியை வீணாக்கி கொண்டு தேவையில்லாத அறிவு முயற்சிகள், ஒன்றுக்கும் பயனில்லாத இந்த சிற்றின்ப முயற்சிகள், சிற்றின்பம் என்று நான் சொல்வது டிவி பார்ப்பது பேப்பர் வாசிப்பது, இதுவே காலம் கழித்து கொண்டு இருக்கிறோம். இப்படி பெரிய நூல்கள் எங்கள் பல பல இனத்தாரிடம் இப்படி நூல்களே இல்லை, இப்படி நூல்களே இல்லை. எங்களுக்கு தேடி நம்மொழியிலேயே தந்திருக்கிறார்கள், நம்மொழியிலேயே தந்திருக்கிறார்கள். அதை நாங்கள் படிக்காமல் காலம் கழித்து கொண்டு இருக்கிறோம். அதனால்தான் மணிக்க வாசகர் வருந்தினார், பொழுதினை சுருக்கி பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கி என்றார். நாங்களும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். இத்தகைய நூல்களை படிக்காமல் விட்டால் ஒரு புறவியிலே எத்தகைய இழப்பு சந்திக்கிறோம் என்பதை இப்ப நான் சொல்றேன். நான் கிரியாக மாறுகிறேனோ, தெய்வீக கிரியாயோ, ஆன்மீக கிரியா மாறுகிறேனோ இல்லையோ, இப்படி ஒரு செய்தி இருப்பது கூட எனக்கு தெரியவில்லையே இதுவரால் வரைக்கும் என்பது எவ்வளவு கொடுமை. என் மொழியிலே, என் தாய் மொழியிலே தமிழ் தமிழ், நான் திராவிடன் தமிழனுடைய என்னென்னமோ பேசுகிறோம். இந்த விஜயங்களை பெறாதவன் தமிழனாக இருந்த என்ன இல்லாமல் விட்டேன். ஆகவே இந்த 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 செய்தியை தெரிவ இப்ப நாங்கள் ஒன்றை நினைத்து மகிழ வேண்டும். நான் இப்ப இந்த இது நான் சும்மா உங்களை ஈர்ப்பதற்காக சொல்வதாக நினைக்காதீர்கள். ஏதோ ஒரு தெய்வீக அருள் கிடைத்தபடியால் தான் இந்த நூலை எங்களுக்கு தரிசனப்படுத்துகிறார் கடவுள். எங்களை எல்லாரையும் தான் நான் சொல்லுகிறேன். அந்த வகையிலே நாங்கள் ஏதோ ஒரு புண்ணியம் செய்திருக்கிறோம். இல்லாதவர்களுக்கு இந்த தரிசனம் கூட கிடைக்காது. காதலே விழுவதற்கே ஒரு தரிசனம் வேண்டுமே. காதலே விழுந்தபடியால் நம்பிக்கையாக ஒன்று தெரிகிறது. அடுத்தடுத்த பிறவிகளிலே இது எங்களுக்கும் அந்த பாவனையே வந்துவிடும். மந்திர பாவனையே வந்து நாங்களே சிவமாக மாறக்கூடிய வாய்ப்பு கூட வரலாம். ஏனென்றால் அதுக்கான ஆரம்பம் இந்த பிறவியிலே நிகழ்ந்து விட்டது. இந்த பிறவியிலே கூட சில பேருக்கு கேட்டவுடனே அந்த நிலை அடைகிறவர்களும் இருப்பார்கள். இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தெரியும். ஏனென்றால் ஒன்றை படிக்கிற பொழுது அதனுடைய பெருமதி தெரிந்து படிக்காவிட்டால் பிரியோசனம் இல்லை. இவர் அடுத்த குரலுக்கு போகாமல் இதிலேயே நின்று தமாளிக்கிறார் என்று நினைக்காதீர்கள். இதனுடைய பெருமதி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுது.
ஆதி பௌதிக நகுலத்தால் விஷம் கெடாமல் நகுல பாவனை செய்யும் மாந்திரிகனுடைய பார்வையினால் அது கெடுவது போல, என்றும் கூட நிற்பதாகிய திருவருளால் மலமானது இறுதியில் நீக்கப்படாமல் அத்திருவருளை தானாக பாவித்து அத்திருவருளால் அதிர்ப்பிக்கப்பட்ட குருவினது பார்வையினால் நீங்கும்.
திருவருள் கூடவே நின்றது என்று முதல் அதிகாரத்திலே படித்தோம். அப்ப நீங்காத மலம் நீங்குமா என்றால் இப்படித்தான். எப்படி? வெறுங்கீரியாலே நீங்காமல் கீரி பாவனை கொண்ட குருவினால ஒரு மாந்திரிகனாலே நீங்குவதோ, அதுபோல சிவ பாவனை கொண்டவன் வந்தால்தான் இந்த மலம் முற்றாக நீங்கும் என்று விளங்கப்படுத்து.
எவன் கண் எனவும் பாடம்.
இந்த நூலிலே வரக்கூடிய இன்னொரு பாட பேதத்தை சொல்லி இருக்கிறார். அது நாம நமக்கு பெரிய முக்கியம் இல்லை. இன்றைக்கு இந்த அளவிலே வகுப்பை நிறுத்தலாம். நீங்கள் அந்த
குறள் எண் 47 மறுவாசிப்பு. குறள் தலைப்பு நயன தீட்சை. விடம் நகுலம் மேவினும் மெய்பாவகனின் மீளும் கடலில் இருள் போவது இவன் கண். கொண்டு கூட்டும் முறை. விடம் நகுலம் மேவினும் மீளாது பாவகனின் மீளும் கடலில் இருள் போவது இவன் கண். பதவுரை. விடம் அதாவது ஒருவன் விஷம் தீண்ட பெற்றால் அந்த விடமானது நகுலம் மேவினும் மீளாது, கீரி நேரே வந்து நிற்பினும் நீங்காது, பாவகனின் மீளும் கீரியாக தன்னை பாவிக்கும் மாந்திரிகனால் நீங்கும் கடனில். இந்த முறைமை போல அதாவது திருவருளானது நேரே நின்றும் மரங்களை போக்காது, தான் அதிர்ஷ்டித்தற்கு ஒரு குருவடிவை கொண்டு பார்வையாலும் பாவனையாலும் ஆணவத்தை நீக்கும். இருள் போவது இவன் கண், மலத்தை நீக்குவது குருவினுடைய கண்.
இந்த குரலை அடுத்த வகுப்பிலே படிப்போம்.
உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி.